டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே என் மனமே, சீதம் வராதே என் மனமே.
அன்பர்களே, வேதாகம அடிப்படையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா? திருமணமும் குடும்பமும் என்ற புத்தகத்தை நீங்கள் இலவசமாக பெற்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள்.
நாம் எபேசியர் 5:5 முதல் 19 வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். எபேசியர் 5:5, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. கடந்த நிகழ்ச்சியிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாத பாவங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். மறுபடியும் பிறக்காத இப்படிப்பட்ட பாவங்களிலே வாழுகிற ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்பதை தெளிவாக இங்கே நினைப்பூட்டுகிறார். உங்களை மற்றவர்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று கூறிக்கொண்டிருந்தாலும், நீங்களும் நான் ஒரு கிறிஸ்தவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும், இப்படிப்பட்ட பாவங்களிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமைகளிலே உங்களை மற்றவர்கள் எப்படி புகழ்ந்தாலும் சரி, திருச்சபையிலே எந்த பணிவிடைகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிற ஒருவராயிருந்தாலும் சரி, நீங்கள் பாவங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை இல்லை என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எபேசியர் 5:6-7 வசனங்களை கவனியுங்கள். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். பிரியமானவர்களே, மறுபடியும் பிறக்காத இப்படிப்பட்ட பாவங்களிலே வாழுகிற மனிதர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வருவதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவங்களிலே வாழக்கூடாது என்று எச்சரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட பாவங்களிலே வாழ்வார்கள் என்றால் அவர்களையும் தேவன் தண்டிப்பார் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவன் தாவீதை தண்டித்தார். 1 Corinthians 11:31-32 கவனியுங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். இந்நாட்களிலே பாவம் செய்து கொண்டு தண்டனைக்கு தப்பிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை அல்ல. ஏன் தெரியுமா? தேவன் இந்த உலகத்தோடு கூட உங்களை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட பாவங்களை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை தண்டிப்பார். கர்த்தருடைய தண்டனை உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமையிலே இருக்கிறீர்கள். ஏனென்றால் உலகத்தோடு கூட சேர்ந்து அவர் உங்களையும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தப் போகிறார். தேவன் உங்களை தண்டிக்கவில்லை என்றால் நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். தேவன் பிசாசின் பிள்ளைகளை இந்த உலகத்திலே தண்டிக்கிறதில்லை. எபேசியர் 5:8-10 வசனம் வரை பாருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இங்கே அப்போஸ்தலனாய் பவுல் இந்த விசுவாசிகள் மனமாற்றம் அடையும் முன்னதாக எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நினைப்பூட்டுவதாக இருந்தார். அவர்கள் அந்தகாரத்திற்குள்ளே இருக்கவில்லை, அவர்கள் அந்தகாரமாயிருந்தார்கள். மத்தேயு 5:14 வசனத்திலே நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். இதன் பொருள் என்ன? அவர் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறபடினாலே அந்த ஒளியை இந்த உலகத்திலே நாம் பிரகாசிப்பிக்கிற விளக்குகளாக இருக்க வேண்டும். அதாவது நாம் இயேசுவை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். வெளிச்சத்தின் கனிகளை பவுல் இங்கே அடையாளம் கண்டுகொள்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளின் வாழ்க்கையிலேதான் ஆவியின் கனி காணப்படும். எனவேதான் இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். சகல நற்குணத்திலும் என்று சொல்லும்பொழுது உண்மையான அன்போடு கரிசனையோடு நாம் மற்றவர்களோடு கொள்ளும் உறவை அது குறிக்கிறது. நீதி என்று சொல்லும்பொழுது சரியான பரிசுத்தமான ஒழுக்க நெறியுள்ள வாழ்க்கையை காட்டுகிறது. உண்மை என்று சொல்லும்பொழுது எல்லா காரியத்திலேயும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் சுத்தம் உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுவதை கூறுகிறது. ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த குணநலன்களை கொண்டவராய் இருக்க வேண்டும். இப்படி தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை அடிக்கடி நிதானித்து பார்க்க வேண்டும். நான் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறேனா, கர்த்தருக்கு பிரியமானதையே செய்கிறேனா என்பதை குறித்து அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 Corinthians 7:7 வெளிச்சத்திலே இருப்பவர்கள் எப்படி வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்பதை குறித்து கூறுகிறது. வெளிச்சத்திலே நடப்பது என்றால் என்ன என்று சிலர் கேட்கலாம். அதற்கான விளக்க உரையைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நற்குணமுள்ளவர்களாக எந்த காரியத்தை செய்தாலும் நீதியோடும் நியாயத்தோடும் செய்கிறவர்களாக வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் உண்மை உள்ளவர்களாக இருப்பதனாலே நாம் வெளிச்சத்திலே நடக்கிறோம். இதுதான் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல 7 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையின் நடத்தையாயிருக்க வேண்டும். இதுதான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளின் 24/7 என்பது. அதாவது வாரத்தின் 7 நாட்களும் ஒரு நாளின் 24 மணி நேரமும் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வது. எபேசியர் 5:11-13 வரை வாசிக்கிறேன். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. கவனித்தீர்களா? ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்தகார கிரியையோடு கூட உடன்பட முடியாது. இந்த உலகத்திலே எப்படி வெளிச்சமும் இருளும் ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாதோ அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டு வாழ முடியாது. அவர்களால் ஒளிப்படத்திலே செய்யப்படும் காரியங்கள் வெளியே கூறப்படுவதற்கும் அருவறுப்பான காரியங்களாக இருக்கின்றன. கர்த்தருடைய பிள்ளைகள் அவைகளை குறித்து பேசவும் கூடாது. இதற்கு பதிலாக நாம் செய்ய வேண்டியது என்ன? அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை செய்கிறவர்களை உணர்த்த வேண்டும். இதை எப்படி செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சத்திலே நடக்கும்பொழுது உங்கள் நடக்கையினாலே நீங்கள் அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்கிறீர்கள். ஏனென்றால் அந்தகார கிரியைகளுக்கு எதிரே பிரசங்கிப்பதனாலே அது கடந்து செல்ல முடியாது. இருளான இடத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது இருள் ஓடி போகிறது. உங்களை சுற்றி எல்லாரும் இருளான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதனாலே நீங்கள் மறைந்து கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்கிற வெளிச்சமாயிருங்கள். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அந்தகார கிரியைகளை செய்கிறவர்களை பார்த்து நீங்கள் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று கண்டிக்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று கூற முடியாது. சில திருச்சபைகளிலே போதகர்கள் சில குறிப்பிட்ட பாவங்களை குறித்து அதிகமாக கண்டித்து உணர்த்தினால், ஐயா, இதை குறித்தெல்லாம் நீங்கள் அவ்வளவு பேச வேண்டியதில்லை என்று கூறுவார்கள். பிரியமானவர்களே, பாவத்திலே வாழுகிற எந்த ஒரு மனிதனிடத்திலேயும் அதை குறித்து நீங்கள் ஒரு விளக்க உரை கொடுத்து அவர்களை மனம் திரும்புதலுக்குள்ளே வழிநடத்த முடியாது. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தன்னுடைய நடக்கையை மாற்றிக்கொள்ள அவனுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் தொடர்ந்து அவர்கள் முன் பிரகாசிக்கட்டும். அப்பொழுது அவர்கள் கண்கள் கூசி கர்த்தரை கண்டுகொள்ளும் நேரம் வரும். வெளிச்சம் எப்பொழுதுமே இருளை பாதிக்கிறதா இருக்கிறது. இருள் இருக்கிற இடத்திலே வெளிச்சத்தை கொண்டு செல்ல முடியும், ஆனால் வெளிச்சத்திற்குள்ளே இருளை கொண்டு வர முடியாது. ஒரு திருச்சபையில் இருக்கும் அருமையான சகோதரி போதகரிடத்திலே வந்து, ஐயா, என்னுடைய கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, அவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அவரும் அந்த சகோதரனுக்காக தொடர்ந்து கருத்தாய் ஜெபித்து வந்தார். பின்னர் ஒரு நாள் வந்து, ஐயா, என்னுடைய கணவர் இப்பொழுது ஆலயத்திற்கு வருகிறார், ஆனால் இன்னமும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அது மட்டுமல்ல, நான் காலை உணவு நேரத்திலே எவ்வளவோ அழுது அழுது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். இரவு நேரத்திலேயும் சாப்பிடும் பொழுது நான் எவ்வளவோ அழுது அவர்களுக்கு இதை சொல்கிறேன், ஆனால் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று கூறினாள். அருமையானவர்களே, அழுது கொண்டிருக்கும் ஒரு பெண்ணோடு எப்படி ஒரு மனிதன் வாழ முடியும்? எதற்கெடுத்தாலும் அழும் எந்த ஒரு பெண்ணையும் எந்த கணவனும் விரும்புகிறதில்லை. எனவே போதகர் அவளை பார்த்து, இனி நீங்கள் அவ்வாறு சாப்பிடும் நேரத்திலே செய்யக்கூடாது, அவர்களுக்கு சிறந்த உணவை சமைத்துக் கொடுங்கள், சாப்பிடும் நேரங்களிலே இவ்வாறு தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறி அனுப்பினார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு இனிமையானவர்கள் என்பதை காண்பியுங்கள் என்று கூறினார். அந்த பெண்ணோ, இது எல்லாம் வேலை செய்யாது, நாம் அவர்களுக்கு சாட்சி கூற வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம் என்று கூறினாள். பிரியமானவர்களே, சாட்சியாக இருப்பது என்றால் என்ன என்பதை அந்த பெண் புரிந்து கொள்ளவில்லை. என்றாலும் போதகருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். உணவு அருந்தும் பொழுதெல்லாம் தன் கணவனை தொந்தரவு செய்வதை நிறுத்திவிட்டாள். எப்பொழுதும் முக மலர்ச்சியோடு காணப்பட்டாள். சில மாதங்களுக்குள் அந்த சகோதரனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்திலேயும் நீங்கள் மட்டும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் அதை குறித்தே மற்றவர்களோடு உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வார்த்தையல்ல, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும். உங்கள் சந்தோஷம், உங்கள் நற்குணம், உங்கள் பரிசுத்தமான வார்த்தை, உங்கள் வாழ்க்கை அவர்களை கர்த்தரிடத்திலே வழிநடத்தும். எபேசியர் 5:14, ஆதலால் தூங்குகிற நீ வெளித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே மனிதனால் கீழ்ப்படிய முடியாத ஒரு கட்டளையை பார்க்கிறோம். மரணத்திலிருந்து ஒரு மனிதன் எப்படி உயிரோடு எழும்ப முடியும்? ஆவிக்குரிய மரணத்திலிருந்து எப்படி ஒரு மனிதன் உயிரோடு எழும்ப முடியும்? தேவன் ஒருவரே நம்மை எழுப்ப முடியும். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், விசுவாச வாழ்க்கையிலே பின்வாங்கி போன விசுவாசிகளை அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து மனம் திரும்பும்படியாய் அழைக்கிறார். எபேசியர் 5:15-17 வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே மீண்டுமாக ஒரு விசுவாசியனுடைய நடக்கையை குறித்து பேசுகிறார். அவன் ஞானமுள்ளவனாய் நடக்க வேண்டும். அவனுடைய நடக்கையிலே ஒரு அவசரம் தெரிய வேண்டும். கர்த்தருக்காக வாழ்வது முக்கியமானது என்பதை குறித்து அவனுடைய வாழ்க்கை காண்பிக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தோடு அவன் நடக்கும்பொழுது அவன் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருப்பான். எப்படி ஒரு ரயிலானது தண்டவாளத்திலே சீராய் ஓடுகிறதோ அப்படியே அவனும் கர்த்தருடைய சித்தத்திலே சீராய் நடக்கிறவனாயிருப்பான். இந்த உலகத்திலே அவன் நடந்தாலும் அவனுடைய நடக்கை கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்பதை வெளிப்படுத்தும். நீங்கள் கடைக்கு போகும்பொழுது அந்த கடையிலே வேலை செய்கிறவர்களை கவனித்திருக்கிறீர்களா? மிகவும் சுறுசுறுப்பாக அங்குமிங்கும் நடந்து கடைக்கு வந்திருக்கிறவர்கள் கேட்கிற பொருட்களை எடுத்துக் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு மனிதன் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பான் என்றால் அவன் வேலை செய்கிற கடையிலே இருக்கும்பொழுது மட்டுமல்ல, மற்ற நேரத்திலேயும் சோம்பலாய் இல்லாமல் நேரத்தை ஞானமாய் பயன்படுத்துகிறவனாயிருப்பான். ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்ற உணர்வோடு கூட இந்த உலகத்திலே நடக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலகத்திலே அவன் கர்த்தருடைய பிள்ளை என்பதை மற்றவர்கள் காணத்தக்கதாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையா என்று அவனிடத்திலே யாரும் கேட்க வேண்டியதில்லை. அவனுடைய வார்த்தையையும் நடக்கையையும் கவனிக்கும் பொழுதே அவன் வித்தியாசமானவன் என்பதை உலகம் புரிந்து கொள்ளும். எனவே பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய நடக்கையை குறித்து மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு அனுபவத்தை கொண்டவனாய் இருக்க வேண்டும். இப்பொழுது அவருடைய அனுபவம் என்ன என்பதை பார்ப்போம். எபேசியர் 5:18-19 வசனங்கள், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. பௌலப்போஸ்தலனின் நாட்களிலே குடிப்பழக்கம் அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு பாவமாயிருந்தாலும் இங்கே அவர் அதை குறித்து பேசாமல் அதை மற்றொரு காரியத்தோடு ஒப்பிடுகிறார். நீங்கள் மதுபான வெறி கொள்ளாதிருங்கள். ஏன் கூடாது? இது சிறிது நேரம் மட்டும் உங்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. உங்கள் மாம்சத்தை அது உற்சாகப்படுத்துகிறது, ஆனால் பின்னர் அது உங்களை தாழ்ந்து போக செய்கிறது. இறுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அழிவுக்கு கொண்டு சென்று விடுகிறது. எனவே இது உங்களுக்கு தேவையானதல்ல. இன்றைக்கு பலர் உற்சாகமூட்டும் ஏதாவது தங்களுக்கு வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். எத்தனையோ இடங்களிலே இரவு நேரத்திலே குடிப்பதற்காக கடைகளும் நாட்டியம் ஆடுவதற்காக விடுதிகளும் இருக்கிறது. மனிதனுக்கு அவனுடைய சரீரத்தையும் உணர்வுகளையும் உற்சாகப்படுத்தும் ஏதாவது தேவையானதாக இருக்கிறது. இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு மதுவுக்கு நேராகவும் தவறான கேளிக்கைகளுக்கு நேராகவும் மனிதன் திரும்புகிறான். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இல்லை என்றால் அவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் விசுவாசியின் அனுபவமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் என்றால் அதன் பொருள் என்ன? அதாவது குடிக்கிற மனிதன் குடிய போதையினாலே பிடிக்கப்பட்டவனாயிருக்கிறான். பிசாசு பிடித்திருக்கிறவன் பிசாசினாலே அலக்கழிக்கப்படுவது போல குடிக்கிறவனை குடி அலக்கழிக்கிறது. ஒரு மனிதன் குடித்திருக்கும் பொழுதே அவன் குடித்திருக்கிறான் என்று உங்களால் சொல்ல முடியும். அதுபோல ஒரு விசுவாசிக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் அவனும் வித்தியாசமானவனாய் காணப்படுவான். பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருக்கும் ஒரு விசுவாசி வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாகவும் கர்த்தருக்காக எதையாவது சாதிக்கிறவனாயும் இருப்பான். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால் பரிசுத்தாவினாலே கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள் என்று பொருள். ஒரு விசுவாசியினுடைய நடக்கையும் அவன் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருப்பதும் மிக நெருக்கமான காரியங்கள். இவை ஒன்றோடொன்று தொடர்புள்ள காரியங்கள். ஒரு விசுவாசி கவனமாகவும் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவனாகவும் தூய ஆவினாலே நிரப்பப்பட்டவனாகவும் இருக்க வேண்டும். இதுதான் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை. இங்கே பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுதல் என்று சொல்லும்பொழுது தொடர்ச்சியாக தூய ஆவியினாலே புதுப்பிக்கப்பட்டவனாக அவனுடைய ஜீவனுக்கான பலனையும் அவனுடைய சாட்சியான செயலுக்கான பலத்தையும் பெற்றுக் கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கும் ஒரு விசுவாசி மதியுள்ளவனாய் நடக்கிறவனாயிருக்கிறான். அவனுடைய குணநலன் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஆவியின் கனி அவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. கலாத்தியர் 5:22-23 வசனங்களை வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நீ பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று எந்த விசுவாசிக்கும் கட்டளை கொடுக்கவில்லை. ஆனால் நாம் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:13 இதை நாம் பார்க்கலாம். இதை நம்முடைய எந்த சொந்த முயற்சியினாலாவது நாம் செய்கிறோமா? இல்லை. இது இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்தினாலே உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவரே நம்மை மறு ஜனனம் அடைய செய்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரை போடுகிறார். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையின் அங்கமாக்குகிறார். என்றாலும் ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாயிருக்க வேண்டும். அன்று சீடர்கள் எல்லாரும் பெந்தேகோஸ்தே நாளிலே ஒன்று கூடியிருந்தார்கள். கிறிஸ்துவுக்காக அவர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு செல்ல வேண்டியதிருந்தது. அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அன்று அவர்கள் பெற்ற அனுபவமே அந்நாட்களிலே அவர்கள் சிறந்த சாட்சிகளாக விளங்க அவர்களை பலப்படுத்தியது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாகனத்தை எடுத்து நம்முடைய பணிக்கு செல்லும் பொழுது தேவையான அளவு எரிபொருளை நாம் நிரப்புகிறோம். அதுபோலவே ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே போய், ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஆவியிலே நடக்க விரும்புகிறேன், அதை என்னால் செய்ய முடியாது, உம்முடைய வல்லமை எனக்கு தேவை, உம்முடைய உதவி எனக்கு தேவை என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நம்மை அவர் பரிசுத்தாவினாலே நிரப்பும்படியாய் கேட்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயும் இது மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறது. கடந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கலாம், கடந்த வாரத்திலே நீங்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கலாம், ஆனால் அது இந்த நாளுக்கு போதாது. நீங்கள் ஒரு பெட்ரோல் பல்கிலே போய் ஒரு நாள் காலையிலே பெட்ரோல் நிரப்புகிறீர்கள். பின்னர் உங்கள் சொந்த வாகனத்திலே பல இடங்களுக்கு கடந்து சென்றுவிட்டு அடுத்த நாள் காலையிலேயும் போய் பெட்ரோல் நிரப்பும்படியாய் நிற்கிறீர்கள். கடைக்காரன் கேட்கிறார், என்னப்பா நேற்றுத்தானே பெட்ரோல் போட்டாய், நேற்று எங்கெல்லாம் சென்றாய் என்று கேட்கும்பொழுது நீங்கள் நான் அங்கே சென்றேன், இங்கே சென்றேன் என்று நீங்கள் செய்து நிறைவேற்றிய காரியங்களையும் கூறுவீர்கள். சரி, அப்படி என்றால் இன்றைக்கும் நான் உங்கள் வாகனத்திற்கான பெட்ரோலை தருகிறேன் என்று கூறுவான். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது நீங்கள் அவருக்காக எதையாவது செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆவியிலே நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள். இவ்வாறு நான் கூறுவதனாலே அடுத்த நாளுக்கு தேவையான ஆவியானவரின் பலனும் உங்களுக்கு இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. நாளை காலை மீண்டுமாக அந்த நிரப்புதலை நீங்கள் அவரிடத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும். பலர் இதை உணராதபடியினாலேதான் ஒரு நாள் கர்த்தருக்காக வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார்கள், இன்னும் சில நாட்கள் மிகவும் வெறுமையான உணர்வோடு இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட காலங்களை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட காலங்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் புதிது புதிதாக தூய ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். இது நாம் ஆவியில் நடக்க நமக்கு உதவி செய்கிறது. சில வேளைகளிலே ஒருவேளை நாம் இடறி விழலாம். நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் நடக்க பயிலும் பொழுது அவர்கள் இடறி விழுவதை நாம் பார்த்திருக்கிறோம். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நடக்க பயின்று விடுகிறார்கள். அப்படி நடக்க பயிலும் பொழுது நெற்றிகளிலேயும் மூக்கிலேயும் கைகளிலேயும் காயம் ஏற்படுகிறது. என்றாலும் மீண்டும் மீண்டும் எழும்பி நடக்க முயற்சி செய்து பின்னர் சிறப்பாய் நடக்க கற்றுக்கொள்கிறார்கள். அதேபோலத்தான் நீங்களும் நானும் ஆவியிலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். அவர் நம்மை தூய ஆவியினாலே நிரப்ப வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார். சரி, ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பதென்றால் அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் உங்கள் இருதயத்திலே நீங்கள் கர்த்தரை பாடிக்கொண்டிருப்பீர்கள், கீர்த்தனம் பண்ணிக் கொண்டிருப்பீர்கள். சங்கீதங்களினாலும் என்று சொல்லும்பொழுது சங்கீத புத்தகத்தை குறித்து சொல்கிறது. ஏற்கனவே சங்கீத புத்தகத்தை படிக்கும்பொழுது நாம் பார்த்தோம், அந்த சங்கீதங்கள் பாடும்படியான இசை அமைப்பை கொண்டதாக இருந்திருக்கின்றன. கீர்த்தனைகள், ஞானப்பாட்டுகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதித்து பாடுவதற்காக எழுதியவை. இதுதான் பிரியமானவர்களே ஆவியானவரால் நிரப்பப்பட்டதற்கான அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவராயிருக்கிறார். மதுவானத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருப்பதையும் மற்றொரு விதமாகவும் நாம் ஒப்பிடலாம். மாலை வேளையிலே 5 மணிக்கோ 6 மணிக்கோ 7 மணிக்கோ குடிக்கும்படியாக செல்கிறவர்கள் உற்சாக பானம் என்று அழைக்கும் பலவிதமான பானங்களை குடிக்கிறார்கள். ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர்கள் உற்சாகத்தை இழந்தவர்களாக மிகவும் துக்கம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தூய ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருப்பதனாலே எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் பிரகாசமான முகம் உள்ளவர்களாயும் காணப்பட வேண்டும். யோவான் 15:11 சொல்லும்பொழுது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிறைவான மகிழ்ச்சி பிதாவாகிய தேவனோடும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் உள்ள ஐக்கியத்தினாலே உண்டான மகிழ்ச்சியாயிருக்கிறது. ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே நாம் சந்தோஷம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். திருச்சபையிலே நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிழ்ச்சி எப்பொழுதும் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இந்த மகிழ்ச்சி தூய ஆவியானவரின் நிறைவாலே நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே இந்த உலகத்திலே கர்த்தருக்காக வாழ நம்முடைய பலனாயிருக்கிறது.
மகிழ்ச்சியாயிரு, அதுவே உந்தன் பலனாகும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, அதுவே உந்தன் பலனாகும். மகிழ்ச்சியாயிரு, அதுவே உந்தன் பலனாகும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, அதுவே உந்தன் பலனாகும். மகிழ்ச்சியாயிரு, அதுவே உந்தன் பலனாகும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, அதுவே உந்தன் பலனாகும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15. ஏசாயா 49:15.